வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ்த் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றே அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் செந்தல் நேயர்களுக்கு வணக்கம். சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீ சிறந்த மகான் ஒருவரை போன்ற மனநிலையை கொள், அவராகவே ஆகிவிடுவாய். உயர்ந்த மனநிலைதான் வாழ்க்கையாக அமைகிறது, வலிமையை தருகிறது, உயிர் நாடியாக விளங்குகிறது. அத்தகைய மனநிலை இல்லாமல் போனால் அறிவாற்றல் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் கடவுளை அடைய முடியாது. உன்னிடம் உள்ள தெய்வீக தன்மைதான் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு உரிய சான்றாகும். நீ கடவுளாக இல்லாவிட்டால் கடவுள் என்று ஒருவர் இருக்கவில்லை, இனி இருக்க போவதும் இல்லை. இந்த உண்மையை வாழ்வில் உணர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையே வேதாந்தம் கூறுகிறது. கடவுள் இல்லாதது என்பது எதுவுமே இல்லை. உயிருள்ள கடவுள் உனக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்தும் நீ பல கோயில்களையும் ஆலயங்களையும் கட்டி கொண்டிருக்கிறாய். மனித உடலில் உள்ள மனித ஆன்மா ஒன்றுதான் வழிபட வேண்டிய ஒரே கடவுள். நன்றி, வணக்கம்.
பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியா குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பத்தறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று ியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன்.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். இளங்கம்பன் கண்ணதாசன் பாடல்களில் கற்பனைத்தனம் மிகுந்திருப்பது காதல் பாடல்களிலா தத்துவ பாடல்களிலா என ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல காதல், இன்பத்தை மட்டுமல்ல அதன் தோல்வியால் உண்டாகும் வலியையும் பார்வையாளனுக்கு மிக எளிதாக கடத்திவிடும் திறம் கண்ணதாசனின் வரிகளுக்கு உண்டு. காதலின் உச்ச நிலையை, வேதனைகளை செவிகளாலும் உணர முடியும். அதுதான் கவியரசரின் வெற்றி. துயிலாத பெண்ணொன்று கண்டேன் என்ற பாடலில் காதலுற்ற பெண்ணின் நிலையை நயமாக சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். காதல் உணர்வு இருபாலருக்கும் பொதுவானதுதான். எனினும் பெண்களே காதலால் பெரும் அல்லல் படுகின்றனர் என்பது வள்ளுவப் பெருந்தகையின் கூற்று. நிகழ்கால சாட்சி: தலைவன் அருகில் இருந்தபோது மதிமயங்கிய நிலையில் கிறங்கி போகிறாள். ஆனால் மாலை நேரத்தில் காதலன் அவளை விட்டு நீங்கி சென்றவுடன் மனதளவில் துன்பமடைகிறாள். பிரிவின் துன்பத்தை அவள் காதலன் அருகில் இருக்கும் போது அறிந்து கொள்ளவில்லையா? காதலனை சந்திக்க இடையூறாக இருக்கும் இரவு பொழுதை காதலி சபிக்கவும் செய்கிறாள். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது என்ற குரல் மூலமாக காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிந்து வாழும் பெண்ணின் உயிரை உண்ணும் முடிவு காலமாக இந்த மாலை நேரம் இருக்கிறது என்கிறான் வள்ளுவன். காதலுற்ற பெண் வயிற்றில் கருவை சுமக்கும் தாய் போல்தான். அவள் சதா சர்வ காலமும் காதலனை பற்றியே நினைத்து கொண்டிருப்பாள். மாலைக்கு நோயாகி போனேன், காலை மலருக்கு பனியாக ஆனேன். கவியரசரின் வரிகள் வள்ளுவன் சொன்னதே. எக்காலத்திலும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பாடல் என்றும் சொல்லலாம். இந்த பாடலின் வெற்றிக்கு கண்ணதாசனின் அழகான வரிகள் மட்டும் காரணம் அல்ல. தாயின் தாலாட்டு போல பாடும் ஏ எம் ராஜா, பி சுசிலா ஆகியோரின் தேன் குரல்களும் டி சலபதிராவின் இசையும் மிக பெரிய பலம். இதோ உங்களுக்கான பாடலுடன் விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
துயிலாத பெண்ணொன்று கண்டேன்
எங்கே,
இங்கே என்னாலும் துயிலாத பெண்ணொன்று கண்டேன்.
அழகான பழம் போலும் கண்ணும் அதில் தர
உடல் மீது மோதும் இந்த கண் தந்த அடையாளம் போதும், இந்த கண் தந்த அடையாளம் போதும். துயிலாத பெண் ஒன்று கண்டே, ஆமா என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டே. பெண் ஒன்று கண்டே,
யாரோ
நீதா பெண்ணாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டேன். பிறத்தான முடியாத மேடை அதில் நடமாடி பயனேதும் இல்லை, அதில் நடமாடி பயனேதும் இல்லை. துயிலாத பெண் ஒன்று கண்டே என்னாலும் துயிலாத பெண் ஒன்று கண்டே.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அமரகவி பாரதியாரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு அளிக்கின்றோம். 1921 12ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பாரதியார் இறந்தார். அதுவும் அவர் தனது 37வது வயதில் இறந்தார். மிகவும் இள வயதிலே இறந்தார். பாரதியாரின் இறப்பை பற்றி பலவிதமான கதைகள் உள்ளன. திருவள்ளிக்கேணியில் அவர் இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன் யானையால் தாக்கப்பட்டார். அதுதான் அவர் இறந்ததற்கு காரணம் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது தவறு. யானையின் தாக்குதலின் அவர் குணமடைந்து 2 மாதங்களின் பின் கடுமையான வயிற்றோட்டம் ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அவர் இறந்தார். பாரதியை பற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மையப்பன் எழுதிய சில வரிகளை பாருங்கள். பாரதி புதிய அறம் பாட வந்த மறவன், பாரதியால் தமிழ் உயர்ந்ததும் தமிழால் பாரதி உயர்ந்ததும் இன்று யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். பாரதி மக்கள் கவி, மானுடம் பாட வந்த மாகா கவி, புதுநெறி காட்டிய புலவன், தமிழ் தன்னை பின்பற்றி தமிழ் வளர்க்க ஒரு பரம்பரையை தோற்றுவித்த உயர்கவி, பல்துறை அறிஞர், தொலைநோக்கினர், அறிவியல் பார்வை நல்கிய கவிஞானி, மெய்ஞான விஞ்ஞானங்களின் கூட்டு சேர்க்கை அவர் படையல், புதிய தமிழகத்தை உருவாக்க கனவு கண்ட கவிக்குயில், அந்த குயிலின் குரலோசை வைகத்தை மகிழ்விக்கின்றது. சுதந்திர போரில் பாரதியின் பாடல் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டு தீயாய், சுதந்திர கனலாய், அனலாய், புனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ளச் செய்தது. அடுத்ததாக பாரதியாரின் சில பாட்டுகளை பார்ப்போம். அதுவும் என்னை கவர்ந்த ஒரு பாட்டு, பாரத நாட்டில் மக்களின் தற்கால நிலைமையை பற்றி நொண்டி சென்று என்ற பாட்டை பாடுகின்றார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே, வஞ்சனை பெய்களன்பார் இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகட்டி என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். பலவிதமான மூட கொள்கைகளால் மக்கள் அஞ்சி அஞ்சி சாவதை அவர் இப்பாறு சாடியிருக்கின்றார். மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலேயே மனம் கிளி பிடிப்பார், யந்திர சூனியங்கள் இன்னும் எத்தனையாயிரம் இவர்கள் துயர்கள், தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவ உலகத்தில் அரசரெல்லாம் அந்த அரசியலை இவர் அஞ்சு தரு பேயன்றி நெஞ்சம் அயர்வார். முற்போக்கில்லாத மக்களை பற்றி அவர் இவ்வாறு கூறுகின்றார். அதுவும் மக்களுடைய இருக்கும் பிரிவினைகளை பற்றி அவர் மிகவும் மரவருத்தப்பட்டார். இதோ அந்த பாட்டு, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால், கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோ, 5 தலை பாம்பன்பான் அப்பன் 6 தலை என்று மகன் சொல்லிவிட்டால், நெஞ்சு பிரிந்திடுவார் பின்பு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பார். இறுதியாக பாரதியார் வாழ்வில் ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்போம். சின்ன பயல் என்ற தலைப்பில் இந்த சம்பவம். பாரதியாரின் இளமை பருவ நண்பர் ஒருவர் பெயர் காந்திமதிநாதன். அவரும் பிற்காலத்தில் பெரும் புலவரானவர். ஆனால் அவருக்கு பாரதியிடம் பொறாமை இருந்தது. ஒரு நாள் அவர் பாரதியாரை மட்டம் தட்ட எண்ணி இருமாப்போடு பாரதியிடமே வந்து, பாரதி சின்ன பயல், பாரதி சின்ன பயல், என்ற முடிவு சொற்களை கொடுத்து அதை கொண்டு ஒரு வெண்பா பாட சொன்னார். தம்மை மட்டம் தட்ட வந்தவருக்கு தக்க பதில் கூறி நண்பரின் சின்னத்தனத்தை வெளிக்காட்ட பாரதியாரின் சிந்தனை ஓடியது. மின்னல் போல் வெண்பா பாடினார். அதன் கடைசி அடிகள் பின்வருமாறு இருந்தன. கார் அதுபோல் நெஞ்சு இருண்ட காந்திமதி நாதனை பார், அதி சின்ன பயல். நெஞ்சிலே மிகவும் இருட்டாக இருந்த மேகத்தை போல், கார் மேகத்தை போல் இருந்த காந்திமதி நாதனை பார், மிகவும் சின்ன பயல் என்று பாடி முடித்தார் பாரதியார். முகத்தில் முறுவல் பூக்க பாரதி பாடி முடித்தார். பார் அதி என்பது சேர்த்து சொல்லும் பொழுது பாரதி ஆகும். இருண்ட முகத்தை போல் இருக்கும் நெஞ்சினையுடைய இந்த காந்திமநாதன் ரொம்பவும் எல்லா விதங்களிலும் சிறியவன், அற்பவன், அற்பன் என்று பொருள்படும். இந்த தொடரை கேட்டு காந்திமதிநாதன் தலை அவமானத்தால் கவிழ்ந்தது. யானை தன் தலையில் தானே மண்ணை போட்டுக் கொள்வதை போல் தன் வார்த்தைகளே தன்னை தலைய குனிய வைத்ததை நினைத்து மனம் நொந்தார் காந்திமதிநாதன். நேயர்களே, இதுவரை நீங்கள் பாரதியாரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கேட்டீர்கள். தமிழ் உள்ளளவும் அவரது கவிதைகள் வாடா மலராக தமிழன்னையை அலங்கரிக்கும் என்பதில் சற்றேனும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம் நேயர்களே.
பழைய பகை படையெடுத்தால் கத்தி புத்தி ரெண்டு கொண்டு வென்று விடுகு.
நேயர்கள் அடுத்ததாக கேட்க இருப்பது
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி.
பொது வருஷமும் பிறந்தாச்சுது. என்ன ஒரு கிழமை போயிட்டு தான் வாழ்க்கைன்ற காலம் இப்படி ஓடுதுண்டு பார். இப்படித்தாண்ட அப்பா அன்னைக்கு அங்க போனான். ஒரு இடத்துக்கு போக பின்னால நின்று ஒரு சத்தம் கேட்டுது. என்னடா சத்தம் என்று சொல்லி திரும்பி பார்த்தால் படுவாவி வந்து நிற்கிறான். என்ன செய்கிறதுன்னு எனக்கு விளங்கே இல்லை. இருந்தாலும் விட்டு போட்டு ஓடையலுமே. அப்போ கிட்ட போயிட்டேன். போய் நின்று கதைக்கதை வேணும் தானே. கூப்பிட்டால் ஒரு மனுஷன் ஒழிச்சு காணாட்டி எங்கேயாவது ஒழிச்சிட்டு ஓடலாம். ஆனால் இவன் கண்டுட்டான். தம்பி பயல என்ன கண்டுட்டான். என்ன செய்யறது, பல நாள் திருடன் ஒரு நாள் என்ற மாதிரி நான் அவனை கண்டால் வெட்டிட்டு ஓடுறனான் தான் கண்டு கோப்பிட்டவன். சரி இனி என்ன கதைப்பம் என்று கிட்ட போனால் அது என்னட்ட பகுடி விழுகுது பாத்தியோ. எப்படி என்று தெரியுமோ அண்ணே, என்ன மாதிரி இந்த புது வருஷ தீர்மானம் நான் நினைக்கல நீங்கள் நிப்பீங்கள் அண்டு. என்ன மாதிரி புது வருஷ தீர்மானம் என்ன? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடாப்பா காலத்தை கொண்டு எழுப்பமண்டு பார்த்தால் இவன் வந்து என்னட்ட புது வருஷ தீர்மானம் என்னன்னு கேட்கிறான். எதையாவது சொல்லி தொலைக்க வேணுமே. மனதுக்குள்ள கறவி கொண்டுதான் சொன்ன நான். ஆனால் வெளியில சிரிப்பு சொன்ன. தம்பி என்னடா செய்யறது, புது வருஷம் வந்தது பழைய வருஷம் போகுது, இனி இன்னொரு புது வருஷம் வரும். அப்போ இப்போ இருக்கிற இந்த வருஷம் பழைய வருஷமாயிரும். என்ன செய்யலாம்? இப்படித்தான் நாங்களும் வாழ்கிற காலம் ஏதோ நல்ல காலம் என்று பார்த்து இருக்கின்ற காலத்தை கொண்டு போக வேணும். ஆனால் நீ என்ன தீர்மானம் எடுக்கிறன்னு கேட்குறியோ. நாங்கள் இன்னும் பெரியாக்களே தீர்மானத்தை எடுத்து தீர்மானத்தின்படி வாழ்றதுக்கு என்ன என்ன அப்படி கேட்காது அப்படி கேட்காது. இல்லை இல்லை போன வருஷமும் நீ என்னடா கேட்ட நீதான். அப்போ நான் ஒன்று ஒன்று சொன்னேன். ஆனால் அதை நான் செய்யலை. அந்த தீர்மானத்தின்படி நடக்க இல்லை. ஏனென்றால் நடக்க இயலாதடாப்பா. எத்தனை எத்தனை பிரச்சனைகளை கடந்து நாங்கள் வர வேண்டியிருக்குது. அப்போ வர்றென்றால் எங்கள தீர்மானத்தின்படி நாங்கள் வர்றென்றால் ஒன்றுமே நடக்காது. அதனால் நான் அது தீர்மானத்தை அப்படியே விட்டுட்டேன். இந்த வருஷ தீர்மானமோ இந்த இந்த 2020 தீர்மானத்தை கேட்குறியோ. சரி கேளு சொல்கிறேன். தீர்மானம் என்ன, என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறதாண்டா தம்பி. தீர்மானம் வேறு என்னத்தை தான் செய்கிறது. உண்டையும் முன்னெடுத்து செல்லலாது, நாங்கள் நினைச்சதையும் செய்யலாது, மற்றவனும் எங்களை நினைக்கிறதை செய்ய விட மாட்டான், மற்றவன் நினைக்கிறதையும் நாங்கள் செய்ய விட மாட்டோம். அப்போ என்னண்டு தீர்மானம் எப்படி எடுக்கிறது? இப்படியே போகும். கிடைச்ச இந்த நாளை சந்தோஷமாக சமாளித்து கொண்டு போகிறது தான்டாப்பா வாழ்க்கை. நான் நினைக்க இல்லை 2020 எங்கள்கிட்ட எந்த வித தீர்மானமும் இல்லை. எந்த ஏனென்றால் தீர்மானம் எடுத்தால் அதை செய்ய வேணும். தீர்மானத்தை செய்யறத இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் என்று 1000 பேர் கூட நிற்பான். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. என்னத்தை தான் செய்கிறது, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, அப்படியும் விடையலாது. ஆக எதையாவது ஒன்றை செய்வோம். நல்ல ஒரு கயிறு, ஒரு நல்ல தடி கையில் கிடைச்சி என்றால் இறுக்கி பிடிக்க வேணும். அதுதான் என்ற தீர்மானம். இந்த வருஷம் கிடைக்குதாண்டு பார்ப்போம், கிடைக்காட்டி அடுத்த வருஷம் பார்ப்போம், இருந்தால் பார்ப்போம். நான் போட்டேன், எனக்கு அவசரமான வேலை கிடக்கு. இனி பொங்கல் வருது, பொங்கலுக்கு சாப்பாடு சாமான்கள் வாங்கணும். பாய் 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 பாய்.
பேச்சாளர் திரு சுகி சிவத்தின் இன்றைய சிறு உரையோடு இறுதி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
பூனை வளர்த்தான், பூனைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு உனக்கு ஒரு டவுட் வந்தது. இதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்டான். நம்ம ஆட்கள் குருமார்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறான் பாருங்க, ரொம்ப விதவிதமான வேலையெல்லாம் கொடுப்பான். ஒரு பூனை எடுத்துக்கிட்டு போய் இதுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா, அந்த குரு மகா ஞானி, அதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார். ஏன் ஈகோன்னு பேர் வச்சார் தெரியுமா? ஈகோ ரொம்ப அவஸ்தை பண்ணும், அதுவும் வளர வளர அவஸ்தை பண்ணும். பூனையும் அதே மாதிரிதான், குட்டியா இருக்கும் போது சமத்தா இருக்கும், வளர வளர வீட்டையே நாஸ்தி பண்ணும். ஏன்? ராத்திரில கத்தி பிராணனை வாங்கும், தெருவு சுத்திட்டு வரும், அழுக்கு காலோட உள்ள வரும், கிளீன் பண்ணிக்கும், அழுக்கு காலோட உள்ள வரும், சோஃபால ஏறிப்படுத்துக்கும், திருடி திங்கும், என்னதான் இருந்தாலும் திருடி தின்னுக்கிட்டு இருக்கும், பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும், ஏதாவது ஒரு அமங்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வீட்டுல ஏதாவது ஒரு மீனத்துக்கு கொண்டு உள்ள போடும். இந்த பூனை வளர 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 ராத்திரி தூங்காது, பெரிய பிராண அவஸ்தை பண்ணும். அவர் என்ன நுட்பமா இதுக்கு ஈகோன்னு பேர் வச்சாருனா, இது இப்ப சமத்தா இருக்குடா, இந்த ஈகோ வளர வளர பாரு என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுக்காகவே அந்த பூனை குட்டிக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவனுக்கு புரியல, எடுத்துட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த இம்சை தாங்க முடியல. உடனே நேரா போய் அவர்கிட்ட கேட்டான், ரொம்ப அவசியா இருக்குங்க இந்த பூனையோட, என்ன பண்ணலாம்? அவர் சொன்னார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வாடாரு, ஈகோவை விட்டுட்டு வாடாங்கிறார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாடாரு, நம்ம அதுதான் கோயிலுக்கு போறோம், ஈகோவை விட்டுட்டு வர முடியுமான்ற ஐடியா தான் கோயிலுக்கு போறோம். நம்ம பூனையை கொண்டு போய் விட்டுட்டு வாடான உடனே நம்ம பூனையை கொண்டு போய் என்ன பண்ணா, மயிலாப்பூர்ல இருக்கிறவன் இங்க இருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போய் பூனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். உங்களுக்கு நல்லா தெரியும், பூனை நமக்கு முன்னாடி வீட்டுல வந்து உட்காந்துரும், நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் லேட்டு, ஏன் லேட்டு, அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே